நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம்.
நேயர்களே, சத்திய சோதனை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்மில் பலர் படித்திருக்கவும் கூடும். காந்தியடிகள் தன்னைத்தானே பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தி கொண்டது நாம் அனைவரும் அறிந்ததே. நம்முடைய உணவு எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சோதனைகளை நிகழ்த்தி அவர் கண்டறிந்த உண்மைகளை மக்களுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி அவர் கூறிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா. அருள் செல்வம் அவர்கள்.
ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 2 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்தி பார்க்கலான்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து காந்தியடிகளை பற்றி எல்லா ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்னன்னா, அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். நிறைய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து சென்று அதை வெற்றிகரமாக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி வெள்ளையர்களை வந்து நம் நாட்டை விட்டு போகிறதுக்கான வழிமுறைகளை அவர் வகுத்து கொடுத்ததெல்லாம் மிகப்பெரிய பங்கு வந்து காந்தியடிகளுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லாருக்கும் நன்கு அறியப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா, ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் தண்டி யாத்திரை, கதர் ஆடைகளை வந்து உடுத்துறது, வெளிநாட்டிலேருந்து தயாரித்த துணிகளை வந்து நாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் இன்னொன்று என்னென்னா, காந்திஜி அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப அவரோட ஆடை ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் நிறைய புகைப்படத்துலலாம் பார்த்தா கூட தெரியும். ஏன்னா இது நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வயதானவர்களுக்கு இது எல்லா விஷயமும் தெரியும். இன்றைய தலைமுறை, இப்போ என்னோட தோழர்கள், வகுப்பு தோழர்கள், இப்போ வந்துட்டுருக்கு காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் காந்திஜியை பற்றி ஒரு மிகப்பெரிய புரிதலெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை நம்பவே மாட்டேன் நான். ஏன்னா அப்படி தான் இன்றைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. இன்னொன்று கேட்டால், காந்திஜியோட வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னா ஆக்கப்பூர்வமான செய்திகள் வந்து நிறையா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அது இன்றைய நிகழ்ச்சியை அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். காந்திஜியை பற்றி நம்ம வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு பார்க்குறப்ப, உணவு அப்படின்ற ஒரு சமாச்சாரம் இன்றைக்கி வந்து உணவு இல்லாமல் நம்ம உயிர் வாழவே முடியாது. சரிங்களா, உயிர் வாழ்கிறதுக்கு ஒண்டி தான் உணவா அப்படின்னா காந்திஜி சொல்கிறாரு, ஆமாம் அப்படி தான், உயிர் வாழ்க்கு ஒண்டி தான் உணவு, மற்றபடி அதுலேருந்து நம்மளுக்கு வேறு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் சாதாரணமாக நம்ம வந்து எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உணவு விஷயத்தில் ரொம்ப மிக கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரே தன்னையே நிறைய சோதனைகளுக்கெல்லாம் உட்படுத்தி பார்த்தது. அதன் மூலமாக கிடைத்த பலன்களை வெகுஜன மக்களுக்கும், அப்புறம் தன்னை சார்ந்த ஆசிரமத்தில், காந்திஜி நடத்தின ஆசிரமத்தில் இருந்தவங்களுக்கும் அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம் இருக்கணும். அதாவது முக்கியமாக இங்கே பார்க்கப்படுற விஷயம் என்னென்னா, நோய் இல்லாமல் வாழணும். அதாவது ஆரோக்கியமாக ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்கான திடகாத்திரம் நம்மளுக்கு வேணும். அது இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழணும். இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால். இந்த சவால்களை வந்து சமாளிக்கிறதுக்கு உணவு முறையை நாம் எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து நிறைய சோதனைகள்லாம் தன்னையே ஒரு இதாக வைத்துக்கிட்டு, நான் படித்த விஷயங்கள், அனுபவபூர்வமாக கிடைத்த தகவல்கள், வேறு யாருனா சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அலசி ஆராயிறார். அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம், இந்த சோதனையை நாமளே செஞ்சு பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் முதல்ல அதை சிந்தித்து செய்யக்கூடிய விஷயங்களை தன் மீதே அது சோதனையை நடத்தி பார்த்துருக்காரு. இது வந்து ரொம்ப எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவரே எடுத்துக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொறுப்பு உணர்வு வந்து அவர் சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னோடய கொள்கைகளை ஈர்க்கப்பட்டு என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் தான் முழு பொறுப்பு, அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் சரி, அவங்களோட வாழ்க்கை. ஏன்னா அவங்க வந்து என்ன நம்பி தான் வந்திருக்காங்க, அப்போ நான் தான் அவங்களுக்கு பொறுப்பாகிறதுனால இந்த விஷயத்தை நான் வந்து செய்யணுங்கிற ஒரு எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான வேலைகள் இதுவும் ஒன்றா நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சமீபத்தில் நான் உணவுன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. காந்தியடிகள் வந்து யங் இந்தியா, ஹரிஜன் 2 பத்திரிகையில் உணவு பற்றியே எழுதின கட்டுரைகளை வந்து தொகுத்திருக்காங்க. அதனோட தொகுப்பு தான் அந்த புத்தகம். அதில் வந்து நிறைய காந்திஜி என்னென்ன சோதனைகள் தன் மீது செய்து பார்த்தாங்க, அதில் என்னென்ன பலன் கிடைச்சிது, அதுக்கப்புறம் வந்து கட்டுரையை படித்து விட்டு நிறைய பேர் பதில் கடிதம் எழுதுனா அவங்களாம் என்ன இது பண்ணுறாங்க, ஒரு விவாதம் மாதிரி நடந்திருக்கு. அந்த ஹரிஜன் பத்திரிகைகள் மூலமாக பத்திரிகையில் எழுதுவதன் மூலமாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு சில சந்தேகங்கள்லாம் வரப்போ குறிப்பிட்ட நிபுணர்களுக்கு கடிதம் எழுதி கேட்டிருக்காரு. அதாவது செத்த உணவு, அதாவது மாமிசம் சாப்பிட்றோம்ல, இப்போ இறைச்சியில் நம்ம சாப்பிட்ருக்கோம், அதில் வந்து தானாக இருக்கிற உயிரை சாப்பிட்றதா அல்லது வந்து கறிக்கடையில் வெட்டி கொடுக்குறாங்கல்ல அந்த இதை வாங்கி சாப்பிட்றதா அப்படின்றது சந்தேகம் வந்துச்சு காந்தியடிகளுக்கு. அதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து எழுதி கேட்குறது எந்த உணவு இந்த மாதிரி அதெல்லாம் வந்து எல்லா பொதுமக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் நான் உணர்ந்தது, ரமண மகரிஷின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர், அவர் வாழ்ந்தார் நம்ம சமகாலத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். மனித உடல்ங்கிறது வந்து இரண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து மனம், மனம்ங்கிறது ஒன்று, உடல்ங்கிறது ஒன்று. உடல்குள்ளார மனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அந்த மனத்தை தான் ஆன்மான்றாங்க. ஆன்மா தூய்மையாயிருச்சுன்னு வச்சிங்களேன், அது சலனம் இல்லாமல் கலங்கம் இல்லாமல் தெளிவாயிருச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை, மனித வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆன்மாவை தாங்குகிற ஒரு வாகனம் தான் உடல், சரிங்களா? உடல் வளர்கிறதுக்கு தேவையான விஷயம் எங்கே கிடைக்குதுன்னா நம்மளுக்கு தாவரங்கள் விலங்கு. இது அவர் சொல்கிறார், அதாவது ரெண்டு விதமாக பிரிந்திருக்கு அப்படி சொல்கிறாரு. காந்தியடிகளும் அந்த கருத்தை எடுத்துக்கிறாரு. ஆனால் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயங்கள் வந்து இது ரமணமாக தெரிஞ்சு சொல்லலை. அவர் வந்து பகவத்கீதையை நிறையா கரைச்சி குடித்தவர். அவர் காந்திஜி வந்து பகவத்கீதையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் முழுமையான அர்த்தத்தை புரிந்தவர். அவர் வந்து இந்த கன்க்ளூஷன் எடுத்துக்கிறார், இந்த முடிவு வந்து நல்லா இருக்குது, இந்த விஷயம் எனக்கு வந்து ஏற்புடையதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடலை வந்து நாம் கட்டுக்கோப்பாக நாம் சொல்கிறபடியெல்லாம் செய்கிற அளவுக்கு மாற்றணும். அப்படின்னா தான் நம்ம செயல்கள், அதாவது எந்த வேலை, இப்போ நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், நான் ஒரு மாணவனாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு படிக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருக்குது. என்னோடய தொழில் வந்து படிக்கிறது தான், என்னோடய தொழிலில் செய்கிறதுக்கு பிரச்சனை. அப்போ என்னோடய உடல் நான் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேது, அப்போ அதை நான் வந்து ஒழுங்குபடுத்தி சீராக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னோடய தொழிலில் நான் சிறப்பாக செயல்பட முடியும், வேலைகள் அதிகமாக, செயல்களில் அதிகமாக முழு கவனத்தோடு ஈடுபட முடியுன்ற ஒரு கருத்து காந்திஜியும் சொல்கிறாரு. தான் மேற்கொண்ட சோதனைகள் இருக்கு இல்லையா, அவர் வந்து அந்த சோதனைகள் வந்து மூன்று விதமாக அவர் பார்க்குறாரு. ஒன்று வந்து அது வந்து எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது வந்து ஏழைகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் பயன்படுறாப்புல இருக்கணும். ஒரு மெனு போட்டு சொல்கிறாரு, காலையில் அவர் என்ன சாப்பிட்றாருன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, காலையில் ஊற வைத்த கோதுமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எலுமிச்சம்பழம், 1 ounce தேன், அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு, இதுதான் காலையில் மெனு. இது வந்து எல்லாத்துக்கும் எளிமையாக இருக்குல்ல, ஏழைகள் கூட இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் பலன் அதிகமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் கருத்தில் கொண்டு அவர் செஞ்சிருக்கார். இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நான் சாப்பிட்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நான் கவனத்தில் கொண்டதே கிடையாது. இதில் சொல்கிறதுல எனக்கு வந்து கொஞ்சம் வெட்கமாக தான் இருக்குது. ஏன்னா நான் படித்தவன் சொல்கிறோம்ல, நம்ம வந்து இன்றைக்கி கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் இதை தான் படிக்கிறோம், உணவு முறைகள் எப்படி இருக்கணும், வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏட்டளவுலே படிச்சுட்டு வரோம். அதை வந்து நடைமுறை இது வரைக்கும் பண்ணி பார்த்ததுலாம் கிடையாது, நானும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்கள் அம்மா சொன்னாங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க, நான் சாப்பிட்றேன், அது ஏன் செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றது இல்லை. பொதுவாக நூல்கள் படிக்கிற பழக்கம் ஏற்பட்டதுலேருந்து இந்த மாதிரியான விஷயங்களை நான் தவிர்த்துக்கணும்னு நினச்சிட்டு வரேன். சமீபத்தில் இந்த புத்தகம் வந்து எனக்குள்ளார உணவு பற்றின ஒரு சிந்தனையை தூண்டி விட்டதுனால என்னென்ன விஷயங்கள் நான் புரிஞ்சு கொண்டதோ அதை பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, முடிந்த வரையில் வெப்பத்தை பயன்படுத்தி, அதாவது சமைத்து சாப்பிடுவதற்கு பதிலாக பச்சையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பச்சையாக எது எது நம்ம சாப்பிட முடியுமோ அந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து என்னென்னா, இது ஏன் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சமைக்கிறப்ப, அதாவது வெப்பத்தை பயன்படுத்தி சமைக்கிறப்ப காய்கறியில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து அழிந்து போகக்கூடிய தன்மை நிறையா இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் சமைத்து சாப்பிடுவதை தவிர்க்கணும், கூடியமான வரைக்கும் தவிர்க்கணுங்கிற ஒரு கருத்து சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து தக்காளி, கேரட்டு, முள்ளங்கி, வெண்டிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் நம்ம பச்சையாகவே மென்று சாப்பிட்லாம். சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், வைட்டமின்கள் இதெல்லாம் வந்து நேரடியாக நம்ம உணவுக்கு போயிடும். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா, மெதுவாக தான் சாப்பிடணும், நிதானமாக சாப்பிட்ணும், நீங்கள் வந்து குறைந்த அளவு சாப்பிடணும். அதை வந்து குறைந்த அளவு எப்படி சாப்பிட்ணுன்னா ரொம்ப நிதானமாக சாப்பிட்ணும். நம்ம இன்றைக்கி அது பண்ணுறது கிடையாது, என்ன பண்ணுறோன்னா நெருப்பு கோழி முழுங்குதுன்னு வாங்க எங்கள் அம்மா. அந்த மாதிரி டபுக்கு டபுக்குன்னு என்ன சாப்பிட்றோம் ஏது சாப்பிட்றதுனா கிடையாது, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு. நிதானமாக நம்ம பற்களை பயன்படுத்தி மென்று நம்மளோட வாயில் உற்பத்தியாகும் எச்சில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நன்றாக கலந்து அதை தான் நம்ம வந்து வயிற்றுக்குள்ளார அனுப்பணும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றப்ப வைட்டமின்கள் கிடைக்கும். இந்த மென்று சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், டைஜஷன் சொல்கிறோம்ல அந்த ஜீரணமாகிறது எளிமையாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். கொஞ்சமாக சாப்பிட்ணுங்கிற ஒரு கருத்து எதுக்கு சொல்கிறாருன்னா, இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேலையை பொறுத்து மாறும். அதாவது எவ்வளோ ஆற்றல் தேவை, இந்த உடல் வந்து சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ உணவு கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதை வந்து இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவ்வளோதான் சாப்பிட்ணும் அவ்வளோதான் சாப்பிடணும். இப்போ வந்து வயலில் போய் ரொம்ப அதிகமாக உடல் உழைப்பை பயன்படுத்தி வேலை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் வெறும் தயிர் சாதத்தை வண்டி சாப்பிட்டே இருந்தாருன்னா அவரோட வேலையில் வந்து சிறப்பாக செயல்பட முடியாது. அதேமாதிரி இன்னொருத்தர் வந்து நாள் பூரம் உட்காந்து பார்க்குற வேலை தான், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து ஹெவியாக, அதாவது சிக்கன் மட்டன் என்னென்னமோ இருக்கிற மெனுவில் இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டா அவங்களுக்கும் ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து எளிமையாக உணவு இருக்கணும். நம்மளோட வேலை வந்து ரொம்ப கடினமாக இல்லை அப்படின்னா, உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம உணவு எளிமையாக இருக்கணும். அதேமாதிரி கடின உழைப்பு செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக சத்து உள்ள அதிக ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இந்த விஷயம் நம்ம வந்து யாருமே கருத்தில் கொள்ள மாட்டோம். இது என்னன்னு சொல்கிறன்னா, அதிகமாக உணவு நம்ம சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா பிரச்சனைகள் என்ன வருதுன்னு சொல்கிறாரு. என்னன்னா முதல்ல அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அது இல்லாமல் நம்மளுக்கு தேவையான சக்தி ஒண்டி இருந்தால் போதும் உடலில், அதிகமாக எக்ஸஸாக கொடுக்கறதுனால நம்ம அந்த ஜீரண மண்டலத்துக்கு அதிகமாக வேலையை கொடுக்குறோம். அதனால் சீக்கிரமாக அது வந்து பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு மிஷின் தானே, நம்மளை மனித உடம்புங்கிறது ஒரு மிஷின் தானே, அது மாதிரி அது புரிந்து வேலை செய்கிறதுக்கு நாம் உதவி செய்யணும். அதுக்கு அதுக்கு கம்மியாக சாப்பிட்டா போதும், அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, இப்போ இந்த விஷயங்கள் முதல்ல அவர் முன்வைக்கிறார். இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, தானியங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இந்தந்த விஷயங்களை சோதனைகள்லாம் செய்து பார்த்துருக்காரு. அதை வந்து நேரம் கருதி நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். முளை கட்டிய தானியங்கள் இருக்கு இல்லையா, தானியங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடிய தானியங்களை தண்ணியில் ஊற வைக்கிறாரு. அதுக்கும் சொல்கிறாரு, தண்ணியில் ஊற வச்சு பார்த்துருக்காரு, நிறைய சோதனை செய்து பார்க்குறப்ப தானியங்கள் வந்து ஊறுறதுக்கு 36 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளுதாமா. அதை வந்து ஊறினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம துணியில் போட்டு ஈர துணியில் முடிஞ்சு வச்சிடணும். முடிஞ்சு வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்து பார்த்தோம்னா அதில் முளை விட்டுருக்கோம் இல்லையா, அந்த தானியங்களை நாம் மெதுவாக மென்று சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் தேன் இருக்கு இல்லையா, தேன் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அரிசியில் சில சோதனைகள் செய்திருக்காரு. அரிசியில் செய்த சோதனையில் என்ன சொல்கிறாருன்னா, தீட்டாத அரிசி இப்போ நம்ம கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணிடுவாங்க. அரிசின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நெல் தானியத்துலேருந்து உமி வந்து அதை மூடி இருக்கும். அந்த உமியை ஒண்டி நீக்கிட்டு உள்ளுக்குள்ளார இருக்கிற தானியத்தை நம்ம அப்படியே சாப்பிட்ணும். ஏன்னா அந்த நெல் தானியத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தானியத்தின் மேல்புறத்தில் தான் அதிகமாக சத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் நெல்லோட முனைப்பகுதியில் நாம் சொல்லக்கூடிய வைட்டமின்கள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பாலிஷ் பண்ணுறாங்க இல்லையா, பாலிஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சத்துக்கள்லாம் சுரண்டி எடுக்கப்படுது. சரிங்களா, ஏன் இதை பாலிஷ் பண்ணுறாங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், அப்படின்னா தான் எல்லா மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பாலிஷ் பண்ணுறாங்க. ஆனால் பாலிஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடலுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படுறது கிடையாது. இதை ஏன் சொல்கிறாருன்னா, அரிசிங்கிறது வந்து முக்கியமான ஒரு உணவு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அரிசி பயன்பாட்டில் இருக்கக்கூடியங்கிறதுனால இந்த அரிசியை வந்து நம்ம தீட்டாமல் சாப்பிட்ணும், தீட்டாமனா பாலிஷ் பண்ணாமல் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் கஞ்சி, அதாவது நம்ம சமைக்கிறப்ப என்ன பண்ணுறோன்னா அரிசி வெந்தவுடன் கஞ்சி நம்ம வடிகட்டிடுவோம்ல, அதில் சத்துக்கள் இருக்குது. ஒரு சம்பவத்தை நினைவு கூறுறாரு, இந்த மாதிரி அரிசியில் செய்து பார்க்குற சோதனையில் அவங்க மனைவிக்கு கஸ்தூரி பாவுக்கு வந்து என்னென்னா சோறு வந்து பொல பொலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி தான் வடிக்கணுன்றாங்க. ஆனால் காந்திஜி என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நல்லா குழைஞ்சு எல்லா சத்துக்களும் வந்து இது பண்ணணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு சோறை வந்து நல்லா கொலைய கொலைய வடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்குது, இல்லை அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு. கடைசியில் வந்து காந்திஜி சொன்ன மாதிரி செய்து பார்க்குறப்ப அவருக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சமைக்கிறப்ப அரிசி பயன்படுத்துகிறப்ப ஒரு சின்ன அவுன்ஸ் கூட நான் கீழே ஊற்ற மாட்டேன், எல்லாத்தையும் நான் முழுமையாக சாப்பிட நான் முயற்சி செய்வேன், அப்படி தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமையை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை சாப்பிட்ருக்காரு, அதை சாப்பிட்டதுலேயும் நல்ல பலன் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல என்னென்னா, இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க அது வந்து கம்மியாக இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு, அதனால் அது வண்டியும் சாப்பிடக்கூடாது, அதோட சேர்த்து இன்னும் தானிய வகை உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லி ஒரு கருத்து அப்போ அவர் படிச்சிருக்காரு. ஏதோ ஒரு புத்தகத்தில் அவர் படிச்சிருக்காரு. காந்தியடிகள் வந்து சொல்கிறார், புத்தகத்தில் இந்த விஷயத்தை நான் படித்தேன், நான் என்னோடய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, 6 வருடங்களாக நான் வந்து தானியங்களும் பழங்களும் மற்றும் காய்கறிகள் மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன், இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததாக தெரியல, ரொம்ப மிகப்பெரிய உபாதைகள் உடல் உபாதைகள் வந்ததாக தெரியல அப்படின்னு சொல்ல. அதாவது கூடிய முறைக்கும் வந்து பால் வந்து தவிர்க்கிறது நல்லதுன்றார். ஏன்னா பால் எல்லாத்துக்கும் கிடைக்காது, எல்லா பகுதி மக்களுக்கும் பால் கிடைக்காதனால பால் தவிர்த்தலாம் அப்படி சொல்லிட்டு இவரோட கருத்து. ஆனால் நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு வந்து பாலில் இருக்கிற சத்துக்கள்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இந்த பால் விஷயத்தில் வந்து ரொம்ப நடத்தின சோதனைகளில் இவர் நிறைய பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போகிற டயத்துலேயும் டாக்டர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம்னாச்சும் பால் குடிங்க, பால் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லி அவங்க வற்புறுத்தின் பேர் இவர் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு பார்த்ததில் இவருக்கு வந்து உடல் கொஞ்சம் முன்னேற்றம், அந்த உபாதைகள்லேருந்து முன்னேற்றம் அடைந்ததுனால அவர் சொல்கிறாரு, பால் வந்து தவிர்க்க வேண்டியதுதான், பட் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், உடம்புக்கு அது ரொம்ப நல்ல விஷயம்தான், நானே நிறைய அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சாலிடாக, அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா குழம்பு வச்சு சாப்பிட்றோம்ல, குழம்புல வந்து தண்ணியை அதிகமாக சேர்த்து அதில் வந்து பருப்போ காய்கறிகளோ நம்ம போட்டு வேக வைத்து நம்ம சாப்பிட்றோம்ல, கூடியமான முறைக்கு அந்த மாதிரி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது அப்படின்றார். அதாவது தண்ணி அதிகமாக சேர்த்து சமைக்கிறத நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்றாரு. இன்னொரு விஷயம், கடலை பின்னாக்கு இருக்குல்ல, அதில் வந்து சில சோதனைகளை செஞ்சு வச்சுருக்காரு. என்னென்னா, கடலையில் நம்மளுக்கு தெரியும் புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது, அதில் 30% மேலே புரதம் இருக்குது. அந்த புரதம் வந்து உடலுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய புரதம், அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம். இப்போ கடலையை நீங்கள் முழுசாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் எண்ணெய் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், அதனால் எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் பின்னாக்காக இருக்குல்ல, கடலை பின்னாக்கா, அதை நாம் சாப்பிட்லாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஜீரணக்கோளாறு வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த புரதச்சத்தும் நேரடியாக கிடைக்கும். அதனால் இந்த கடலை பின்னாக்கை எந்தெந்த வழிகளில் நம்ம உபயோகப்படுத்த முடியுங்கிறத நம்ம சிந்தித்து அதில் நம்ம செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சோயாபீன் சொல்கிறோம்ல, அதனோட தகவல்கள் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற தானிய பயிர்கள்லேயே அதிகமாக புரதச்சத்து எதில் இருக்குன்னா இந்த சோயாபீன்ஸில் தான் இருக்காமா, 40% ப்ரோட்டீன் இருக்காமா, இது வந்து 2 மடங்கு, அதாவது அரிசியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதில் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக புரதம் இருக்குது. அதனால் நாம் சோயா மொச்சையை வந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் அதையும் நாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி சொல்லி அவர் தன்மையிலேயே சோதனை செய்து பார்த்ததுக்கப்புறம் அதை சொல்கிறார். காந்திஜி வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக முன்வைக்கிறார். நான் இன்றைய காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பயன்படுங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். என்னென்னா, நான் மேற்கொண்ட சோதனைகள் எல்லாமே எல்லாத்துக்கும் பயன்பட்டு வராது, அதாவது எல்லாத்துக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறத உறுதியை நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னளவில் நான் நடத்திய சோதனைகள்லாம் இந்த விஷயங்கள்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களோட உடல் அமைப்பை பொறுத்ததும் உங்களோட உடல் சூழ்நிலையை பொறுத்தவும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள், நீங்கள் இருக்கிற பகுதிகளில் எந்தெந்த மாதிரியான உணவு வகைகள் கிடைக்குதோ அதை வாங்கி நீங்களும் சோதனை முயற்சி செய்து பார்க்கலாம்ங்கிற ஒரு முன்னெடுப்புக்கு தான் அவர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்திருக்காருங்கிறதையும் அதை பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதில் மாற்று கருத்து கிடையாது, எல்லாத்துக்கும் இந்த இது தெரியும். ஆனால் என்னென்னா, நம்ம கவனம் அதிகமாக இதில் செலுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. உணவை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க தொடங்கிட்டோம்னு வச்சிங்களேன், நம்மளோட வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் மிக பெரிய அளவில் பரிணமித்து ஆற்றலை வெளிப்படுத்தி நாம் வந்து மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்கிறதுக்கும் அடிப்படை விஷயமும் இந்த உணவுங்கிறதுனால இதை ஒவ்வொரு ஒருத்தரும் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.
சீதாராம் ஜெய சீதாராம், சீதாராம் ஜெய சீதாராம், பஜ தூ ப்யாரே சீதாராம், பஜ தூ ப்யாரே சீதாராம், சீதாராம் ஜெய சீதாராம், பஜ தூ ப்யாரே சீதாராம்.
இதுவரை காந்திஜி உணவு குறித்து மேற்கொண்ட சோதனைகள் குறித்தும் அதன் மூலமாக அவர் கண்டறிந்து மக்களுக்கு கூறிய கருத்துக்களை குறித்தும் நமக்கு கூறியவர் நமது பல்கலைக்கழக உணவு பதன்சை பொறியியல் துறை ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கருத்துக்களை எழுதலாம்.
ராம 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 சீதா ராம 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 சீதா ராம ராம ராம